கேமரா ஆன் பண்ணு. சங்கீதங்களின் புஸ்தகம் இந்த மாலை நேரத்திலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 20 சங்கீதம் 7:8 ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள்.
சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள்.
நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம்
ஆண்டவர் இந்த வருஷத்தின் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த கடைசி மாலை ஆராதனையிலும் நாம் தியானிக்கும்படி கர்த்தர் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் இது. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த சம்பவத்தில் இந்த இரண்டு வசனங்களில் ரிசல்ட் அதை தான் நம்ம கவனிக்கணும். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நாம் முறிந்து விடும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். எழுந்து நிமிர்ந்து நிற்கணும். தேவ பிள்ளைகள் முறிந்து விடுகிறவர்கள் அல்ல, எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டியவர்கள். இதெல்லாம் வருகிற புதிய ஆண்டுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள். இந்த வருஷத்தில் நம்மை ஆண்டவர் எத்தனையோ விதங்களில் நம்மை நடத்தியிருப்பார். சில நிமிர்ந்து நிற்கிற அனுபவங்கள், சில வீழ்ச்சிகள், சில தாழ்ச்சிகள், சில மேன்மைகள், சில சிறுமைப்பட்ட காரியங்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் போக போக நாம் பலத்தின் மேல் பலனடையணும். ஒரே லெவல் இருக்கக்கூடாது. கடந்து முடிகிற இந்த வருஷத்தை போல அடுத்த வருஷம் இருக்கக்கூடாது, அடுத்த வருஷத்தை போல அதுக்கு அடுத்த வருஷம் இருக்கக்கூடாது. மாற்றம் வரும் நம்முடைய வாழ்க்கையில். காலங்கள் கடக்க கடக்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி உண்டாக வேண்டும், வெற்றிகள் அதிகரிக்க வேண்டும், கர்த்தருக்கு பயன்படுகிறது அதிகரிக்க வேண்டும். தாழ்ச்சிகள் வீழ்ச்சிகள் இதெல்லாம் களையப்பட வேண்டும். இந்த இடத்துல ரெண்டு காரியம், ஒன்று முறிந்து விழுந்தவர்கள், இன்னொன்று எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவர்கள். இன்றைக்கு நம்மை ஆண்டவர் எழுந்து நிமிர்ந்து நிற்க விரும்புகிறார். வருகிற வருஷத்திலே நாம் இந்த வருஷத்தை விட இன்னும் அதிகமாய் எழுந்து நிமிர்ந்து நிற்கணும். அதுதான் ஆண்டவருடைய காரியம், எழுந்து நிமிர்ந்து நிற்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா? எழுந்து நிற்கணும்னா என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டணும். அதுதான் ஃபார்முலா. ஏன்னா இந்த இடத்துல கம்பாரிசன் ரெண்டு பேரை குறித்து வருகிறது. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவருடைய முடிவு முறிந்து விழுந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவருடைய முடிவு எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவர்கள். அதனால நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற காரியம், கர்த்தருடைய நாமத்தை ஒரு கர்த்தருடைய பிள்ளை மேன்மை பாராட்ட தெரிய வேண்டும். அதுதான் தெரியும், ஆண்டவரை மேன்மைப்படுத்த தெரியும். பல நேரத்தில் பலருடைய வீழ்ச்சிக்கு காரணம் நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இன்னைக்கு நல்ல பிரகாசிக்கிறவங்க சடனா வீழ்ச்சி அடைகிறாங்க. இன்னைக்கு நல்ல விதத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா நிற்கிறவங்க அடுத்த நாள் பார்க்கும் பொழுது மங்கி போய்விடுகிறார்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில இறங்கி போய்விடுகிறார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த காரணம் மிக முக்கியமானது. நிறைய பேர் இதை நோட்டீஸ் பண்றதில்லை. ஏன் வீழ்ச்சி வந்ததுன்றது நமக்கு தெரியணும். ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில வீழ்ச்சியை தான் பாக்குறோம். நல்லா இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒண்ணுமில்லாம ஆயிட்டாங்க. ஒரு காலத்தில் எவ்வளவு தூரம் கர்த்தருக்காக வாஞ்சியா வைராக்கியமா இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு இப்படி ஒண்ணில்லாம ஆயிட்டாங்க. அவங்களுடைய ஏற்றத்தையும் இறக்கத்தையும் தான் பாக்குறமே தவிர அந்த இறங்கு முகம் ஏன் அவர்களுக்கு வந்ததுன்றது நிறைய பேருக்கு தெரியறதில்லை, கவனிக்கிறதில்லை. நீதிமான்களுடைய வாழ்க்கை என்னைக்குமே ஏறுமுகமாகத்தான் இருக்கும். ஆண்டவர் அப்படித்தான் நமக்கு வைத்திருக்கிறார். நீதிமான்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒருபோதும் ஒரே லெவல்ல வைக்கிறதே கிடையாது. வாசித்து பாருங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 4:18 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4:18
நீதிமான்களுடைய பாதை,
நீதிமான்களுடைய பாதை
நடுப்பகல் வரைக்கும்,
நடுப்பகல் வரைக்கும்
அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற,
அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற
சூரிய பிரகாசம் போல் இருக்கும்,
சூரிய பிரகாசம் போல் இருக்கும். இதுதான் ஆண்டவர் நியமித்தது. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஏறுமுகம் மாத்திரம்தான், நடுப்பகல் வரைக்கும் ஒரு சூரியன் ஏறிக்கொண்டே போகிறது போலதான் நீதிமானுடைய பாதை இருக்கு. ஆனா நிறைய நீதிமான்களுடைய வாழ்க்கை ஏறுகிற வேகத்தில் இறங்கி போகுது, நல்லா ஏறுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் இறங்கி போயிடுறாங்க. அப்ப அது ஆண்டவர் செய்த காரியம் அல்ல, ஆண்டவருடைய திட்டம் அது கிடையாது, ஆண்டவர் நியமித்த பாதை அது கிடையாது. ஆண்டவருடைய நோக்கமும் திட்டமும் நீதிமானுடைய பாதை ஏறிக்கொண்டுதான் தவிர இறங்க முகமே கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்முடைய பார்வைக்கு முன்பாக எத்தனையோ நீதிமான்களுடைய பாதை நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து சரண் இறங்கி போறாங்க. ஏன் இறங்குறாங்க? அதற்கு எத்தனையோ நம்ம பல நேரத்தில் நினைக்கிறது இவங்க ஏதோ பாவம் செஞ்சுட்டாங்க, தப்பு செஞ்சுட்டாங்க, எத்தனையோ அப்படி எத்தனையோ பல விஷயங்களை பல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம். ஆனால் இந்த வசனம் நமக்கு கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட் வித்தியாசமானது. எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுதும் உயர்த்தும் பொழுதும் மேன்மைப்படுத்தும் பொழுதும் அவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும், கனம் உண்டாகும், மகிமை உண்டாகும். 4 பேர் புகழ்வாங்க, நீங்க என்ன அருமையா செய்யறீங்க, ரொம்ப அழகா பேசுறீங்க, அழகா பாடுறீங்க, அருமையா வாசிக்கிறீங்க, அழகா செய்யறீங்க, ரொம்ப திறமையா செய்யறீங்க. இப்படி புகழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். அந்த புகழ்ச்சியே அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாய் மாறிடும். அதுதான் டேஞ்சர், புரியுதுங்களா? பாவத்தை கூட நம்ம அலர்ட்டா இருந்து தப்பிச்சிடலாம். ஒரு பாவம் நமக்கு முன்வாய் வருகிறது, ஒரு சோதனை வருகிறதுனா கூட நம்ம அதை எச்சரிப்பாய் இருந்து அதை மேற்கொண்டு வந்துடலாம். ஆனால் இந்த புகழ்ச்சி இருக்குது பாருங்க, இது ரொம்ப டேஞ்சர். பாவத்தை விட மோசமானது இதுதான். பாவனாலும் பழிச்சுன்னு தெரியும், ஆனால் இந்த புகழ்ச்சி என்பது தெரியவே தெரியாது. மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வீழ்த்துகிறதிலே பிசாசு யூஸ் பண்ற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் புகழ்ச்சி. 4 பேர் புகழும் பொழுது அது புகழாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு கூட ஏகப்பட்ட புகழ்ச்சி வந்துச்சு. இவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். நாங்க அவருடைய அதிகாரம் உள்ள வார்த்தைகளை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். நாங்க அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபியுள்ள வார்த்தைகளை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இது என்ன அதிகாரம், இவர் அசுத்தாதிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் புறப்பட்டு போகிறது என ஆச்சரியப்பட்டாங்க. அவருக்கும் ஏகப்பட்ட புகழ்ச்சி வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அதெல்லாத்தையும் சமாளிச்சு அழக வந்தார். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த புகழ்ச்சிகள் தான் அவருடைய வாழ்க்கையில் வீழ்ச்சியை கொண்டு வருகிறது. இந்த புகழ்ச்சி தான் அவங்களை கவிழ்த்து போடுகிறது என்பது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. 4 பேர் கொஞ்சம் அப்படி 2 வார்த்தை புகழ்ந்துட்டா போதும், ஆல் அவுட், அதோடு கவுந்துருவாங்க, அவங்க லைஃப் க்ளோஸ் ஆயிடும். இது பிசாஸ் ரொம்ப அழகா யூஸ் பண்ற ஒரு நல்ல ஒரு வெப்பன். இது அவனுடைய ரொம்ப அழகான ஒரு வெப்பன். இது நமக்கு வெளியில தெரியாது. இங்கே பாருங்க, சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவங்க கிட்ட இருக்கிறதான பொருள், அவங்க கிட்ட இருக்கிறதான ஒரு காரியம், அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். அந்த மேன்மை பாராட்டும் போது அவங்கதான் முடிந்து விழுகிறாங்க. இதுல என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கனப்படுத்துகிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர், நம்மை உயர்த்துகிறவர், அவர் நம்மை நடத்தும் பொழுது நம்மளை பார்க்கிற நாலு பேர் புகழத்தான் செய்வாங்க. இது இயற்கையை நடக்கிற விஷயம்தான். ஆனாலும் அதன் நடுவிலே ஒரு தேவ பிள்ளை எப்படி அந்த புகழ்ச்சியை கையாளுவது, அதுதான் முக்கியம். அது முக்கியம். நம்முடைய மைண்ட் செட் கரெக்டா இருக்கணும். ஒரு புகழ்ச்சி வரும்பொழுது, ஒரு மேன்மை வரும்பொழுது வீழ்ச்சி அடையாமல் இருப்பதற்கு நம்முடைய மைண்ட் செட் கவனமா இருக்கணும். அங்க நிற்கும் போதுதான் கடைசி வரைக்கும் நம்மளால நின்று தாக்கு பிடிக்க முடியும், வளர்ந்து கொண்டே இருக்க முடியும், அபிஷேகத்தை காத்துக் கொள்ள முடியும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்ந்து போய்கொண்டே இருக்க முடியும். அதனாலே இன்னைக்கு உங்களுக்கு எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு புகழ்ச்சி வரும்பொழுது, மேன்மை வரும்பொழுது எப்படி நம்முடைய தாழ்மையை காத்துக் கொள்வது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வருஷத்தின் முடிவிலே கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் வருகிற வருஷத்தில் இன்னும் எழுந்து நிமிர்ந்து இருப்பதற்கு இந்த படிப்பினைகள்லாம் நமக்கு ரொம்ப அவசியமான காரியம். சரி, இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த புகழ்ச்சி வராமல் இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு பல விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வாசிக்கலாம். 1 Corinthians 7:27 நாம் வாசிக்கலாம்.
ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார்.
பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி
தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும்
இல்லாதவைகளையும்
தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார்.
இங்கே பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிக்கிற விஷயத்துல கூட ஆண்டவர் பாருங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இழிவானவைகளும் அப்பமா எண்ணப்பட்டவைகளும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். எதுக்காக? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டக்கூடாதபடிக்கு அப்படி செய்தார். ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கிற விஷயத்திலும் கூட இந்த காரியத்தை செய்தார். இன்றைக்கு எத்தனையோ ஞானம் உள்ளவர்கள், திறமை உள்ளவர்கள், அறிவாளிகள், சாமர்த்தியசாலிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணாம சாதாரணமா இருக்கிற ஆட்களை செலக்ட் பண்ற. ஏன்னா இந்த சாதாரணமா இருக்கிற ஆட்கள் தான் தன்னுடைய நிலையை புரிந்து கொண்டு இவர்கள் உயர்த்தப்பட்டாலும் தான் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய ஞானியை அவர் கர்த்தர் ரட்சிப்பார். ஆனால் அவனை கொண்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தால் அவன் தன்னுடைய ஞானத்தினால் எல்லாம் நடந்துச்சுன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வரும். தன்னுடைய சாமர்த்தியத்தினால ஒரு காரியம் நடந்துச்சுன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வரும். அந்த இடத்துல அது வந்துச்சுனாலே அவனுக்கு வீழ்ச்சி. ஒரு ஞானிக்கு தன் ஞானத்தினால ஒரு காரியம் நடக்குதுன்றது நினைக்கிறது வேணா ஓகே, ஒத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு என்ன வேதனைனா, பைத்தியமானவனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆனா பைத்தியக்காரனை என்ன நினைக்கிறான், தன்னுடைய ஞானத்தினால தான் எல்லாம் நடக்குதுன்னு நினைச்சிடறான். அதுதான் ரொம்ப மோசமான காரியம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார். அப்ப நம்மள யாரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? யாரு? பைத்தியமானவர்கள் இல்லையா? பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்ப நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். அப்ப நான் யாரு? பலவீனமானவர்கள். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இழிவானவைகளும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டார். நம்மள யாரு? அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், இல்லாதவர்கள், இழிவாய் எண்ணப்பட்டவர்கள். இதான் ஆண்டவர் தெரிந்து கொள்றார். இப்ப நம்ம ஆண்டவர் இந்த விதத்தில் தெரிந்து கொண்டிருக்கிற இந்த விஷயத்தை நான் யாருன்னு நமக்கு தெரியணும். ஒரு காலத்தில் நான் யார், நான் பெரிய ஞானியா இருந்து என் ஞானத்தை பார்த்து ஓ இந்த ஞானம் உள்ளவனை தெரிந்து கொண்டால் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பான் ஆண்டவர் எனக்கு தெரிந்து கொள்ளல. நான் பெரிய பலசாலி இவனை எனக்கு தெரிந்து கொள்ள இவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பான் ஆண்டவர் நம்மளுக்கு தெரிந்து கொள்ளல. ஆண்டவர் பார்க்கிறா இவன் யூஸ்லெஸ், சொசைட்டியில இவன் யூஸ்லெஸ், சுற்றி இருக்கிற மனுஷனுக்கு முன்பாக இவன் வேஸ்ட். ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு நீ வா, ஏன்னா அவன்தான் கடைசி வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிறார். தான் யாருங்கிறத அந்த உணர்ந்து அவன் கடைசி வரைக்கும் அந்த மனத்தாழ்மையிலே போவான்னு அவர் எதிர்பார்த்து அதை செய்கிறார். அப்ப அந்த எதிர்பார்ப்பின்படி நம்ம கண்டிப்பா இருக்கணும், அதுதான் முக்கியம். அந்த எதிர்பார்ப்பின்படி நம்ம கண்டிப்பா இருக்கணும். அந்த எதிர்பார்ப்புக்கு மாறாக பைத்தியமா இருந்து நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். நான் ஞானி நம்ம நினைச்சோம்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஞானி தன்னை ஞானி என்று நினைக்கிறதுல தப்பு இல்லை, பைத்தியகாரன் தன் ஞானி நினைக்கிறான் பாருங்க, அதுதான் மோசமான காரியம். பைத்தியகாரன் தன் ஞானியா நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இதனால என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கு இருந்தாலும் நான் ஒரு பெரிய ஞானி, நான் ஒரு பெரிய திறமசாலி, நான் ஒரு அறிவாளி, நான் ஒரு சாதுரியம் உள்ளவன், திறமசாலி என்ற ஒரு எண்ணம் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில வரவே கூடாது, வரக்கூடாது. அதற்காகத்தான் ஆண்டவர் அப்படி செய்தார், அதற்காகத்தான் ஆண்டவர் அப்படி நம்மை நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த எண்ணம் நமக்கு கடைசி வரைக்கும் நமக்கு ஜாக்கிரதையோடு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு மேன்மைப்படுத்துகிற ஒரு இருதயம், ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடாதபடி ஜாக்கிரதையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் செலக்ட் பண்ணும் போதே இப்படி செலக்ட் பண்றாரு. ஆனா செலக்ட் பண்ணும் போதே ஆண்டவர் இப்படி செலக்ட் பண்ணும் பொழுது அதன் பிறகு நாம் தடுமாறி போனால் அது போல ஒரு வேதனையான தவறான காரியம் வேறு எதுவுமே இல்லை. புரியுதா? அப்ப நம்ம லைஃப்ல நமக்கு தெரியணும் நான் யாருன்னு. தாவீதுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். தாவீது ஆடு மேய்க்கிறவனா இருந்தான் இல்லையா? ஆடு மேய்க்கிறவனா இருந்து அவனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை ராஜாவாக்குறார். பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நபர்களுமே சாதாரண நபர்களை தான் ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்டு ஒரு மேலான நிலைமைக்கு ஆண்டவர் உயர்த்துகிறார். இன்னைக்கு காலையில கூட நம்ம பார்த்தோம் யோசேப்புடைய வாழ்க்கை. அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன் தான், ஆனா அவனை ஆண்டவர் கொண்டு போய் ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் ஆக்கினாரு. தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற குடும்பத்தில் வந்த ஒரு ஆடு மேய்க்கிறவன் தான், ஆனால் அவனை ஆண்டவராகிய கர்த்தர் அவனை உயர்த்தி கர்த்தர் அவனை கொண்டு போய் ஒரு ராஜாவாக உட்கார வைச்சார். ஒவ்வொரு காரியத்திலும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் நேர்த்தியாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது உட்காருங்க, அப்ப அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் ராஜாவாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உயர்த்தி அவனை கொண்டு வரும்போது ஆண்டவர் செய்கின்ற ஒரு காரியம், அவனை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார், ராஜாவாக்கினார். ஒரு லெவலுக்கு மேல போன பிறகு அவனுடைய வாழ்க்கை மேல போயிட்டே இருக்குது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு காரியம் கேட்டீங்கன்னா அந்த மனத்தாழ்மை மட்டும் கடைசி வரைக்கும் அவன் காத்துக் கொண்டிருந்தான். கடைசி வரைக்கும் அந்த மனத்தாழ்மையான இருதயத்தை அவன் மெயின்டைன் பண்ணியிருக்கான். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் அவனை ராஜாவாக தெரிந்து கொண்ட பிறகு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அவன் கொண்டு வருகிறார்கள். எருசலேமுக்கு கொண்டு வரும்பொழுது அவனுடைய மனைவியா இருக்கிற மீகாள் அந்த பெட்டிக்கு முன்பாக தாவீது நடனமாடி அவன் சந்தோஷத்தோடு கொண்டாடுகிறான். அந்த கொண்டாடுகிற அந்த சூழ்நிலையில் அவனுடைய மனைவிக்கு இது அவமானமா இருக்குது. என்ன, என்னுடைய கணவன் எல்லாருக்கும் முன்பாக நடனமாடிட்டிருக்கிறாரே என்கிற காரியம் அவளுக்கு ஒரு அவமானத்தை உண்டு பண்ணுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது சொல்லுகிற ஒரு அருமையான காரியத்தை நம்ம கவனிக்கும் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6 அதிகாரம் 19 வசனத்தை வாசித்ததற்கு பிறகு நாம் வாசிக்கலாம்.
இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும்
16 வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா?
கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமார்த்தியாகிய மீகால் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை
அவமதித்தாள். அப்புறம் என்ன நடக்குது?
அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்த போது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான்.
அதுக்கு பிறகு வாசிப்போம், 20 வசனத்தில் வாசிக்கலாம்.
தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன்
தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல
இன்று தம்முடைய ஊழியக்காரரின் பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள்.
அவனை வந்து அவமதிக்கிறார் தன் புருஷன். இந்த இடத்திலே தெருவிலே நடனமாடி அவன் நடந்து கொள்ளுகிற காரியத்தை பார்க்கும்போது அவள் இருதயத்தில் அவமதிக்கிறார். அதுக்கு தாவீது கொடுக்கிற ஆன்சர், ஏன் அப்படி நான் செஞ்சேன்? வாசிங்க அடுத்த வசனம்.
அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும்
அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும்
என்னை இஸ்ரவேலராகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான்
நீசனும்
என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன்.
போதும். இப்ப அவனை அவமதிக்கும் போது அவன் சொல்றான், உன் தகப்பன் வீட்டார் எல்லாரை பார்க்கிலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார். ஆடுகளின் பின்னே அலைந்து கொண்டிருந்த என்னை தம்முடைய ஜனத்திற்கு முன்பாக ராஜாவாக ஏற்படுத்தினார். அவருக்கு முன்பதாக நான் நடனமாடினேன். அப்ப அவனுடைய லைஃப்ல பாருங்க, அந்த மைண்ட்ல ஒன்னு இருந்துட்டே இருக்குது, நான் யாரு? ஆடுகளின் பின்னே அலைஞ்சு கொண்டிருந்தவன். இன்னைக்கு ராஜாவா இருந்தாலும் உடனே நான் ராஜான்னு சொல்லிட்டு நான் அந்த மைண்ட்ல போயிடல. அவன் மைண்ட்ல தான் யார், இதுக்கு முன்னால நான் யாரு, அதுவே அவன் மனசுல இருந்துச்சு. ஆகினாலே அவனுக்கு எதுவுமே பெருசா தெரியல. கர்த்தருக்காக அவன் தன்னை எவ்வளவும் தாழ்த்துகிறதற்கு ரெடியா இருந்தான். கர்த்தருக்கு முன்பாக தன்னை யார், கர்த்தரை அவன் மகிமைப்படுத்துவதற்கு தன்னை யார் இகழ்ந்தாலும் அதை பத்தி அவன் கவலையே படல. ஏன்? என் ஆண்டவர் என்னை ஆடுகளின் பின்ன இருந்து இப்படி உயர்த்தினார். ஆடுகளின் பின்ன இருந்து என் ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்தினார். ஆடு மேய்த்த எனக்கு இந்த ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப அதை நினைச்சு பார்க்கும்போது தாவீதுடைய உள்ளத்தில் அவனுக்கு அந்த தாழ்மை, அவன் பழச மறக்காம இருந்தா பாருங்க, அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் அந்த தாழ்மையை காத்துக் கொள்வதற்கு உதவியா இருந்துச்சு. என்னைக்குமே ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் பழச மறக்கக்கூடாது. நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி இன்னைக்கு வந்திருக்கிறேன், இதற்கு யார் காரணம்? ஆண்டவர் ஒருத்தர் தான் காரணம். அதை நம்ம மறக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம என்னைக்குமே நினைக்க கூடாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பழச மறந்துடுறாங்க, அதுதான் பிரச்சனை. பழச மறந்துடுறாங்க. கொஞ்சம் வாழ்க்கை தரம் உயரும் பொழுது, ஆண்டவர்களை கொஞ்சம் ஆசீர்வதிக்கும் பொழுது தலகால் புரியாம ஆயிடுறாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் வீழ்ச்சிக்கு காரணமே அதுதான். கொஞ்சம் ஆண்டவர் உயர்த்தும் பொழுது, மகிமைப்படுத்தும் பொழுது தலகால் புரியறது இல்லை. அவருடைய டிரெஸ்ஸிங் ஸ்டைல் இருந்து, அவங்க யூஸ் பண்ற பொருள் இருந்து, எல்லாம் தலகால் புரியாம ஆகி போயிடுது. அங்கதான் வீழ்ச்சி ஆரம்பிக்குது. நாம என்னைக்கு இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் என் ஆண்டவர் என்னை எந்த இடத்துல என்னை உயர்த்தினார், அதை இன்னைக்குமே நம்ம மறந்து போகக்கூடாது. அப்போ ஆண்டவர் நம்ம ரட்சிக்கிற காரியத்தில் நம்ம நினைக்கிறோம், நான் ஒரு ஞானியா இருந்து என்னை ரட்சிக்கல, நான் ஒரு பைத்தியக்காரனா இருந்து ரட்சித்திருக்கிறார். நான் பலமுள்ளவனா இருந்து என்னை ரட்சிக்கல, பலவீனமா இருந்து என்னை ரட்சித்திருக்கிறார். நான் எதுவும் உள்ளவனா இருந்து என்னை ரட்சிக்கல, இல்லாதவனா இருந்து என் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். இதை நம்ம மறந்து போகக்கூடாது. இந்த எண்ணம் மட்டும் நமக்குள்ள கடைசி வரை இருக்குமானால் எந்த நிலைமையில் நம்ம விழவே மாட்டோம், நம்ம முறிந்து விழவே மாட்டோம், எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவர்களாக இருப்போம். சரியா? அடுத்தது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு தம்முடைய ஞானத்தை கொடுக்கிறார். அந்த 1 கொரிந்தியர் 9 பார்த்தோம், 27 வசனத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார் இல்லையா. அவர்தான் கடைசி வசனத்தை வாசிக்கும், 31 வசனத்தை வாசிக்கலாம்.
அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும்
பரிசுத்தமும்
மீட்புமானார்.
அப்ப அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்ம பைத்தியகாரம், ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் நம்மை அந்த பைத்தியகார நிலைமையிலிருந்து நம்மளை வந்து ஞானியாக்கிட்டாரு. ஆனால் நம்ம யார் என்பதை மறக்க கூடாது, எப்படி இருந்தோன்றதை நம்ம மறக்க கூடாது. எப்படி இருக்கிறோன்றது வேற, ஆனா எப்படி இருந்து வந்தோன்றதை நம்ம ஒருபோது மறக்க கூடாது. ஆனால் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பிறகு ஆண்டவரே நமக்கு ஞானமா மாறியறார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவருடைய ஞானம் நமக்கு வருது. எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தங்கி இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நமக்குள்ளிருந்து தேவ ஞானம் வெளிப்படுகிறது. புரியுது, அந்த ஞானம் வெளிப்படுது. அந்த ஞானம் தான் நம்ம எல்லா விஷயத்திலேயும் நம்மை வெற்றி உள்ளவர்களாய் மாற்றும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் குழம்பி போயிடுறாங்க, அவசரப்பட்டு ஒரு தீர்மானம் எடுக்கிறது, பல பிரச்சனைகள் அப்படி எல்லாம் வருது. ஆனால் ஒரு தேவ பிள்ளை கர்த்தரால் நிறைந்திருக்கும் பொழுது அவன் சிறந்த ஞானி ஆயிருப்பான். எடுக்கிற தீர்மானங்கள், எடுக்கிற முடிவுகள் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். அந்த ஞானம் வெளிப்படும். யாருடைய ஞானம்? இயேசுவின் ஞானம் நமக்கு வெளிப்படும். ஆனா சுத்தி இருக்கிற மனுஷங்க யார பாக்குறாங்க? இயேசுவை பார்க்க மாட்டாங்க, நம்மளதான் பாக்குறாங்க. நமக்குள்ள வெளிப்படுகிற ஞானம் இயேசு கிறிஸ்துவோட ஞானம். ஆனால் ஜனங்களுடைய தோற்றத்தில் காணப்படுகிறது, நம்ம தான் காணப்படுறோம். அப்ப அந்த புகழ்ச்சி இயேசுவின் ஞானம் நமக்குள்ள வெளிப்படும் போது அந்த ஞானத்தை நமக்கு, அந்த ஞானத்துக்குரிய புகழ்ச்சி நமக்கு ஜனங்க கொடுக்கிறாங்க, அந்த ஞானத்துக்குரிய மகிமை ஜனங்கள் நமக்கு கொடுக்கிறாங்க, அந்த ஞானத்துக்குரிய மகிமை நமக்கு கொடுக்கிறாங்க. அப்ப கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு அது தடுமாற்றம் வருவதற்கு காரணமாகி விடுகிறது. அப்பதான் அந்த தடுமாற்றம் வருவதற்கு காரணமாகி விடுகிறது. இப்பதான் ஒரு தேவ பிள்ளை கவனமா இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:23-24 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்.
மேன்மை பாராட்டுகிறவன்
பூமியிலே
கிருபையையும்
நியாயத்தையும்
நீதியையும் செய்கிற கர்த்தர்
நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று
கர்த்தர் சொல்லுகிறார்.
கவனிங்க, இப்போ ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமசாலி பராக்கிரமத்தை மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தை குறித்து எதுவுமே மேன்மை பாராட்டாதீங்கன்ற. அப்படியானால் இவங்களுக்குள் இருக்கிற அந்த ஞானம், அந்த மேன்மை, அந்த ஐஸ்வர்யம் எங்கிருந்து வந்தது? 24 வசனம் அதுக்கு பதில் கொடுக்குது. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அவரை அறிந்திருக்கிறதுனால்தான் இந்த ஞானம், அவரை அறிந்திருக்கிறதுனால்தான் இந்த ஐஸ்வர்யம், அவரை அறிந்திருக்கிறதுனால்தான் இந்த மேன்மை, எல்லாமே அவரை அறிந்திருக்கிறதுனாலதான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை வரும்பொழுது அதோட சோர்ஸ் எங்க இருக்குது? ஆண்டவரை அறிந்திருக்கிறதா தான் இருக்குது. இவனுக்கு எப்படி இவ்வளவு ஞானம் வந்தது சொல்றாங்க, இவனுக்கு எப்படி இவ்வளவு ஞானம் பேசலாம், இயேசு கிறிஸ்து பேசலாம், இவன் கல்லாதவன் அல்லவா, இவனுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து கொடுக்கப்பட்டதுன்னாங்க, அவரை பார அதிசயப்பட்டாங்க. அப்போ நமக்கு பார்த்து நம்ம வாழ்க்கையில வெளிப்படுகிற ஞானத்தை பார்த்து எப்படி இவனுக்கு இந்த ஞானம் வந்துச்சு யோசிப்பான். அந்த ஞானம் வேற எங்கிருந்து வரல, ஆண்டவரை அறிந்திருக்கிற ஒரே காரணத்தினால்தான் அந்த ஞானம் வந்துச்சு. ஆமென். அந்த ஞானம் ஆண்டவரை அறிந்திருக்கிறதை குறித்தே
அதனாலதான் வந்துச்சு. வேற ஒரு காரணம் கிடையாது. ஆண்டவரை அறிந்திருக்கிற ஒரே காரணத்தினாலே தேவ ஞானம் நமக்குள்ளது வருது. அப்போ ஞானத்தை ஜனங்க பார்க்கிறாங்க, அதோட சோர்ஸ் என்ன? ஆண்டவரை அறிந்திருக்கிறது. ஆண்டவரை அறிந்திருக்கிறது சொல்லும்போது எனக்கு இந்த காரியம் எனக்கு அப்படி ஞாபகம் வருது. இந்த இடத்துல இந்த பில்டிங் கிரவுண்ட் ஃபுளோர் கட்டப்பட்ட போது 1980, 81, 82 அந்த டைம் நினைக்கிறேன், இந்த வீடு இந்த கிரவுண்ட் ஃபுளோர் அப்ப கட்டப்பட்டுச்சு. அப்பொழுது நான் ரட்சிக்கப்படாமல் இருந்தேன். 83 ஆண்டவர் என்னை ரட்சித்தார். அந்த 81, 82 வீடு கட்டத்தில் எல்லாம் பினிஷ் ஆகி இந்த ஃப்ளோரிங் போடாம கொஞ்சம் அப்படி இப்படி அரைக்கும் சின்ன சிறு கடைசி வேலை இருந்துச்சு. அப்போ பொருள் நிறைய பொருட்கள் எல்லாம் உள்ள இருந்ததுனால அதுக்கு பாதுகாப்பு ஏற்படுவதற்கு எங்கள் வீட்டில் நான் வந்து நைட் இங்கே தங்குறதுக்கு வருவேன். நான் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் லோக்கலில் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சின்ன வயசில் நான் பழகின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க. அப்போ கிட்டத்தட்ட முடிஞ்ச நேரம் கடைசி சூழ்நிலைகள். அப்ப கிட்டத்தட்ட அந்த கடைசி நிலைமையிலே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த வீடு அப்படி நிலைமை இருந்துச்சு. அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் எல்லாம் முடிச்சாச்சு, கடைசி சின்ன சின்ன வேலையினால. அப்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சூழ்நிலை இங்க தங்கி இருந்தோம். நாங்க அந்த நைட் வந்து தங்குவோம். அந்த நேரத்தில் நினைச்சால எனக்கே வெக்கமா இருக்கு. அது நடந்த சம்பவங்கள் அப்படியே விளையாட்டா ஒவ்வொருத்தரும் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சு, இதே கிரவுண்ட் ஃபுளோர்ல கீழே ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சு. உள்ளே ஒருத்தர் நல்ல சமையல் பண்ணுவான் எங்க குரூப்ல, அவன் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து அருமையா சமைச்சிருவான். வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஃபுல்லா கொண்டு வந்து உட்கார்ந்து குடிக்கிறது, போதைப் பொருளை யூஸ் பண்றது அப்படி இருக்கும். எங்களை கண்டாலே இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்கும் ஒரு டெரர். அதுவும் இங்க பக்கத்தில் உள்ள பசங்க, அவங்க வீட்டு பசங்க யாரும் இந்த வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன், இந்த பக்கத்திலே விட மாட்டாங்க, இங்க போனா எல்லாம் கெட்டு போயிடுவாங்க, இந்த பக்கத்துல விட மாட்டாங்க. இன்னும் பக்கத்து வீட்டில் அந்த ஓனர் அம்மா இருக்கிறாங்க, அந்த டாக்டரோட அம்மா. அப்ப வந்து பார்க்கும்போது என்னெல்லாம் அப்படிதான் பார்த்திருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அப்படி பார்த்திருக்காங்க, ரட்சிக்கப்படாத வாழ்க்கை இன்னைக்கும் அவங்க இருக்கிறாங்க, பார்த்திருக்கிறாங்க. அவளை பார்த்தாலே எல்லாம் தூரம் போயிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்துருச்சு. ஆனா கர்த்தர் ஒரு அடுத்த வருஷத்துல ரட்சித்தார், 83 வருஷம் ரட்சித்தார். அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அதுக்கு பிறகு நான் இந்த பக்கமே வரல. ரட்சித்தார், காலங்கள் கடந்து போச்சு, அப்புறம் எப்பாவது ஒருத்தர் அப்படி வர்றது போறது. அப்புறம் இப்போ நம்ம சர்ச்ச ஆரம்பிச்சு போற இங்க வந்த பிறகு அந்த அம்மா என்ன பாக்குறதே எப்படி இருந்தவன் என்ன என்ன பார்த்திருக்கிறாங்க, என்னுடைய பழைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறாங்க. இன்னைக்கு தம்பி அவ்வளவு மரியாதையே பார்ப்பாங்க, என்ன தம்பி அப்படின்னு. அது மட்டும் இல்ல, பார்க்கும்போது இந்த பக்கத்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச போது நம்ம ஏசி எல்லாம் போடாத போது சவுண்ட் இருக்கும்போது கூட, தம்பி சில நைட் டியூட்டி போயிட்டு வராங்கப்பா, அதுல வந்து சிலருக்கு வந்து தூங்கணும் அது நினைப்பாங்க, அதனால கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி வச்சு நல்லா இருக்கும். அவ்வளோ ஒரு மரியாதையை பேசுவாங்க. ஆனால் ஒரு காலத்தில் நம்மளை பார்த்தாலே ஐயோ இந்த வீட்டு பக்கத்தில் நம்ம வீட்டு பசங்களை அனுப்பினாலே கெட்டு போயிடுவாங்கன்னு நினைப்பாங்க. அப்போ ஒன்னு என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நமக்குள்ள வந்தா அது நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுன்றதுக்கு அளவே கிடையாது, அளவே கிடையாது. நான் இப்ப என்ன சொன்னதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம். அந்த அளவுக்கு என்ன சொல்றதுன்னா, ஆண்டவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில பண்ணின காரியங்கள், நம்மளுடைய ஆண்டவருடைய வாழ்க்கையில செயல்படுகிற விதங்கள், அதுதான் ஆண்டவர் கொடுக்கிறது, புரியுதுல? அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சோர்ஸ் என்னன்னா, எப்படி இவன் மாறினா, எப்படி இவனுடைய வாழ்க்கை இப்படி இருந்தா அவன் எப்படி இப்படி ஆனா, ஜனங்களுக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கும். சோர்ஸ் என்ன? ஒரே சோர்ஸ், ஆண்டவரை அறிந்திருக்கிற ஒரே காரணம். ஆமென். அவ்வளவுதான், ஆண்டவரை அறிந்திருக்கிறது அந்த ஒரே ஒரு விஷயம். அவர் அறிந்திருக்கிற ஒரே காரணத்தாலே நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிற ஞானம், நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிற அறிவு, நம்முடைய வாழ்க்கையிலே வந்த மாற்றங்கள், இது எல்லாமே ஜனங்களை ஆச்சரியப்படுத்தும். அதனாலே நம்ம என்ன செய்யணும், அதை அவரை குறித்து அவரை அறிந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டணும். எப்படி இப்படி மாறின, இப்படி இருந்து எப்படி இப்படி மாறின, ஒன்னே ஒன்று சொல்லணும், இயேசு என்னை மாற்றினார், அவரை நான் அறிந்திருக்கிறேன். அதுதான் ஆன்சர், சிங்கிள் வேர்ட் ஆன்சர், அவ்வளவுதான். எப்படி உன்னுடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் இருந்து எப்படி இப்படி வந்துச்சு, உனக்கு எப்படி முந்தையெல்லாம் இப்படி இருந்து இவ்வளவு ஞானம் உனக்கு எப்படி வந்துச்சு? ஒரே வார்த்தை, இயேசு என்னை அறிந்திருக்கிற, என்னை தெரிந்து கொண்டார், அவரை நான் அறிந்திருக்கிறேன், இவ்வளவுதான் ஆன்சர். இப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றாராம். இப்படி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை ஆண்டவர் பிரியப்படுகிறார். அதனாலதான் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் அவனை கர்த்தர் செய்கிறார், அவனை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அப்படி மேன்மை பாராட்டுகிறவர்களை கர்த்தர் மேல மேல உயர்த்தறார். உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் சொல்றேன், எந்த ஒரு புகழ்ச்சி, எந்த ஒரு கனம், எந்த ஒரு மகிமை, எந்த ஒரு மேன்மை உங்க லைஃப்ல வந்தாலும் அதை எல்லாத்துக்கும் ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருங்க. உங்களை கர்த்தர் நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். உங்களுடைய வேலையில நீங்க திறமசாலியா இருப்பீங்க, உங்களுடைய ஒழுக்கத்துல திறமசாலியா இருப்பீங்க, கரெக்டா இருப்பீங்க, உங்களுடைய வேலையில பெர்ஃபெக்டா இருப்பீங்க. இதை பார்க்கும்போது உலகத்து மனுஷருக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஜனங்க பார்ப்பாங்க. அந்த பெரிய வித்தியாசத்தை ஜனங்கள் பார்க்கும் பொழுது அந்த பெரிய வித்தியாசத்துக்கு காரணம் என்ன? ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், ஆண்டவரை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை உண்டு பண்ணினார். புரியுதா? அதுதான் முக்கியம். சரி, ஆகினாலே பூமியின் ஞானத்தை நீதியும் அறிந்து வெளிப்படுத்துகிற கர்த்தர் நான் என்று அவரை அறிந்திருக்கிறதை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். இப்பொழுது மேன்மை பாராட்டின ஒரு மனுஷனை குறித்து உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க நினைக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 2 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். தானியேல் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, கர்த்தரை அதிகமாய் நேசிக்கிற ஒரு நல்ல மனுஷன். அவன் வாலிபனாய் இருக்கும் பொழுதே யூதாவின் சிறையிருப்பிலே இவனும் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான். அப்படி கொண்டு போகப்பட்டு அரண்மனையிலே சேவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரில் இவனும் ஒருவனாயிருந்தான். இந்த நேபுகாத்நேச்சார் ஒரு மூடன், கர்த்தரை அறியாதவன் மூடனா தான் இருப்பான். இவன் கர்த்தரை அறியாதவன், பெரிய ராஜா, பெரிய சாம்ராஜ்யம் இருக்குது உலகத்திலே, பெரிய சாம்ராஜ்யம், ஆனாலும் அறிவிலே பார்க்கும் பொழுது இவன் ஒரு மூடன். எப்படி மூடன்? இவனுக்கு ஒரு நாள் ஒரு கனவு வருது. அந்த கனவு அவனுக்கே மறந்து போயிடுது. அவன் கண்ட சொப்பனத்தை அவனை மறந்துட்டான். இப்ப இவன் என்ன செய்கிறான்? அவனுடைய தேசத்திலே ஜோசியக்காரர்கள், குறி சொல்லுகிறவர்கள், சாஸ்திரிகள் மற்றும் கல்தையர்கள், இப்படி பலதரப்பட்டதான நபர்களை வச்சு அவங்களுடைய ஆலோசனையும் தான் அவர் ராஜ்யம் பலத்தை பண்ணிட்டு இருக்கிறான். இவனுடைய வாழ்க்கை தரமே அதுதான். அப்படி இருக்கும்போது இவனுக்கு இந்த ஒரு சொப்பனம் வந்து அது உடனே மறந்து போன உடனே அவன் செய்கிற காரியம், அந்த ஜோசிக்காரங்க குறி சொல்லுகிறவன் எல்லாத்தையும் கூப்பிட்டு, நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், மறந்து போயிட்டேன், சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லுங்கிறான். இது சாத்தியமா? இது இதுதான் மூடங்கிறது. சொப்பனத்தையும் மறந்துட்டு சொப்பனத்தையும் சொல்லு, அர்த்தத்தையும் சொல்லு, அதை எப்படி சொல்ல முடியும்? இவங்கள்ட்ட சொப்பனத்தை அவன் எப்படி சொல்லுவான்? இப்படி அவன் சொன்ன உடனே அந்த ஜோசிகாரங்களை இது வரைக்கும் ஏதோ ஒரு காரியம் இவன் சொல்றதுக்கு ஒரு பதில் சொல்லி எப்படியே புழப்ப ஓடிட்டு இருந்திருக்கிறானுங்க. குறி சொல்லுகிறவங்க எல்லாம் ராஜா ஒன்று சொன்னாக்க அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஏதாவது ஒரு கதை விட்டு ராஜாவை புகழ்ந்து ஏதோ காலத்தை ஓட்டிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இவன் கொண்டு வந்த உடனே இவனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. இவன் ஒரு மூடன், ஏற்கனவே சொன்ன ஒரு மூடன். இதுவரைக்கும் உங்களை உயர்த்தி வச்சிருந்தான், ஜோசிகாரங்களை குறி சொல்லுகிறவர்களையும் இந்த கல்தேயர்கள் எல்லாம் உயர்த்தி உயர்த்தி ராஜ்ய பாரத்தில் பெரிய ஆட்களை வச்சிருந்தான். ஆனால் இப்பொழுது இவங்களால் இது சொல்ல முடியலன்னு உடனே டப்புன்னு திரும்பிட்டான். எல்லா ஞானிகளையும் க்ளோஸ் பண்ணுங்கன்ட்டா, உடனே அத்தனை பேர் கொலை செய்யணும்ட்டான். பாருங்க, ஒரு தூக்குனா ஒரே தூக்கு, அடுத்த நிமிஷம் அவனுக்கு ஒத்து வரலன்னா அத்தனை பேரையும் கொலை பண்ணுன்றான். இந்த சம்பவம் நடக்க ஆரம்பிச்ச உடனே எல்லா ஞானிகளையும் கொலை செய்கிறதான ஒரு சட்ட தேசத்தில் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் கொண்டு வரப்படும் போது ஞானிகளுடைய லிஸ்ட்ல இந்த தானியேல் போன்றவர்களும் இருக்கிறாங்க. ஏனென்றால் இவர்களும் அரண்மனையில் சேவிக்கும்படிக்கு புத்தியுள்ள சிலரை தெரிந்திருக்கிறாங்க. அதுல இவர்களும் அந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க, புத்தியுள்ளவர்கள். அதனால் இவர்களும் கொலை செய்யப்பட வேண்டிய அந்த லிஸ்ட்ல இவங்களும் வர்றாங்க. அப்படிப்பட்ட இந்த செய்தி வரும்பொழுது தானியேல் ஒரு அருமையான ஒரு காரியத்தை செய்கிறான். வாசிக்கலாம், 2 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடே தானியேல் யோசனையும்
புத்தியுமாய்
பேசி இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோகினிடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியோகு தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான். தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான்.
போதும், இப்ப இந்த காரியம் வந்த உடனே அந்த சட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கு இருக்கிற மனுஷனிடத்துல தாவீது போய் கேட்கிறான், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ராஜா கேட்கறது போல சொப்பனத்தையும் சொல்லி அதன் அர்த்தத்தையும் நான் சொல்றேன், ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்கிறான். உடனே அவனுக்கு டைம் கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு ராத்திரி தானியேல் செய்த காரியம் ஆண்டவரை தேடுகிறான். வாசிக்கலாம் 17 வசனத்திலிருந்து.
பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான்.
பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே
தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான்.
இந்த சம்பவத்திற்கு ஒரு சின்ன தவணை கேட்டு தானியேல் தன்னுடைய சிநேகிதர்கள் 3 பேரையும் அழைத்துக் கொண்டு போய் பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்டாங்க. ஆண்டவரிடத்துல போய் இதற்கான காரியத்தை கேட்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஜெபமணி கேட்டாங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை குறித்து எங்களுக்கு தெரியப்படுத்தும் சொல்லி ஜெபமணி கேட்டுட்டு போய் தூங்கிட்டாங்க. அது நடந்துச்சு, ஜெபமணிட்டு போய் தூங்கிட்டாங்க. ராத்திரி நேரத்தில் பாருங்க இந்த மறைப்பொருள் எப்படி வருது. ராக்காலத்தில் தரிசனத்தில் தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு என்ன அர்த்தம், ஜெபமணிட்டு போய் தூங்கிட்டாங்க. தூங்கின பிறகு நேபுகாத்நேச்சாருக்கு வந்ததான அந்தே சொப்பனத்தை ஆண்டவர் தானியேலுக்கு கொடுக்கிறார். சேம் சொப்பனத்தை இவனுக்கு கொடுக்கிறார். அதான் ராக்காலத்தில் தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டதுன்னா அது அர்த்தம். இவனுக்கும் அந்த சொப்பனத்தை ஆண்டவர் இவனுக்கு ரிப்பீட் பண்றாரு. ஆனா இவனுக்கு ஆண்டவர் அதை கிளியரா ஞாபகப்படுத்தி அந்த சொப்பனத்தோடு அர்த்தத்தையும் சேர்த்து விளங்க பண்ணார். அது வந்த உடனே அவன் செஞ்ச முதல் காரியம் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். நல்லா தெரியணும், எந்த ஒரு சின்ன விஷயமானாலும் ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒரு சின்ன 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 காரியங்களில் ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா உங்கள் தாழ்மையை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். எவன் ஒருவன் பெருமை அடைந்து வீழ்ச்சி அடைகிறான்னா ஆண்டவருக்கு மகிமை செலுத்த தவறுகிறவன் தான் அந்த மகிமையை தான் எடுத்துக் கொள்வான். மகிமை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு தான் போகணும், ரெண்டு இடத்துக்கு போகாது. ஒன்னு ஆண்டவருக்கு, இல்லைன்னா நமக்கு. ஆண்டவருக்குரிய மகிமையை ஆண்டவருக்கு சரியாய் செலுத்துகிறவன் அந்த மகிமை தனக்கு எடுக்கவே மாட்டான், வராது. ஆனால் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த தவறுகிறவன் தான் அந்த மகிமை தனக்குள்ளதாக மாத்திக்கொள்வான். இது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதாவது ரெண்டுல ஒரு இடத்துக்கு தான் போகும். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கரெக்டா ஆண்டவர் நீங்க மகிமைப்படுத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெருமைங்கிறதே வராது. சீக்கிரட் இதுதான். நிறைய பேர் என்ன நடக்குதுன்னா புகழ்ச்சி, பெருமை, மகிமை, கன வந்த உடனே ஆண்டவரை மகிமைப்படுத்துறதே கிடையாது. ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் அவர்கள் ரொம்ப சாதாரணமான விஷயத்தில் அவங்க சாதாரணமாக அவருடைய வாழ்க்கை இருக்கிறதுனால அதை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க, ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அந்த புகழ்ச்சி, பெருமை, கனத்தை, மகிமையும் இவங்க ரிசீவ் பண்றாங்க. இவங்க ரிசீவ் பண்ற காரணத்தினாலே அந்த மகிமை ஆண்டவருக்கு போறதில்லை. இவங்க ரிசீவ் பண்ணிடுறாங்க. இவங்க ரிசீவ் பண்ணிட்டதுனால அது ஆண்டவருக்கு போறது கிடையாது. அங்கதான் பெருமை வருது. ஒரு ஜபத்திற்கு பதில் வருகிறது, ஒரு காரியம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு மேன்மை வருகிறது என்றால் அந்த காரியத்தை குறித்து நம்ம ஆண்டவருக்கு மகிமை செலுத்த தவறுகிறவன் தான் விழுந்து போவான்.
நான் சொன்ன பெருமை என்கிறது மோசமான ஒரு காரியம். இது எங்க ரூட் ஆகுது வருதுன்னா, எங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அது மேற்கொள்ளுகிறது இடம் பிடிக்கிறதுனா, ஆண்டவரை மகிமைப்படுத்த தவறுகிறவன் பெருமையில் வீழ்ச்சி அடைவான். இது மிக அற்புதமான ஒரு ஃபார்முலா, இது ரகசியம். இன்னைக்கு நிறைய பேர் பெருமையிலே வீழ்ச்சி அடைவதற்கு காரணம், தங்களுக்கு சுற்றிலும் தன்னை சுற்றிலும் வருகிற பெருமையை ரிசீவ் பண்றாங்க. ரிசீவ் பண்றாங்க. ஆண்டவருக்கு அதை கொடுக்கிறது, அவருக்கு தான் நியாயம், அவருக்கு தான் கொடுக்கணும், அவர் தான் சோர்ஸ், அவருக்கு தான் கொடுக்கணும். ஆனா அவருக்கு கொடுக்காமல் தாங்கள் அதை எடுத்துக்கொள்ளும் போதுதான் மதிகேடாய் வீழ்ச்சி அடைவாங்க. அப்போ வந்த உடனே அவன் செய்த முதல் காரியம், பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். ஸ்தோத்தரித்த பிறகு இவன் அதன் பிறகு ராஜா கிட்ட போய் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறதற்காக போறான். 27 வசனத்தில் வாசிக்கலாம்.
தானியேல் ராஜசமூகத்தில் பிரதியுத்தரமாக ராஜா கேட்கிற மறைப்பொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது.
ரொம்ப கிளீனா கொண்டு போறா பாருங்க. யாரால எல்லாம் கூடாது? நீ இது வரைக்கும் வச்சிருக்கிற எந்த ஆட்களாலும் இதெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியாது. கிளியரா சொல்லிட்டான். அப்புறம்
மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால்,
அடுத்தது என்ன சொல்றான், இதை வெளிப்படுத்துகிறது தேவனாகிய கர்த்தர் தான் இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். எந்த ஒரு மறைப்பொருளை இப்ப பாருங்க, அவன் இதுவரைக்கும் தெய்வமாய் கருதி வந்த எல்லாத்தையும் ஒரே அடி அடிச்சிட்டான். இதனால எல்லாம் நீ வணங்கி வருகிற, நீ நம்பி இருக்கிற ஜோசியர்கள், குறி சொல்லுகிறவர்கள், கல்தையர்கள், இவங்க யாராலும் மறைப்பொருளை விளக்க முடியாது. அடுத்தது யாரால முடியும்? ஆண்டவரை மகிமைப்படுத்துறான். பரலோகத்தின் தேவன் தான் அதை செய்யணும். அவர் தான் உனக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்தது 30 வசனத்தை வாசிங்க.
உயிரோடு இருக்கிற எல்லாரை
பார்த்து, ரொம்ப அற்புதமான வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதமான வார்த்தை. உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும்
எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதினாலே அல்ல,
என்பதனால் அல்ல,
அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும்,
உம்முடைய
இருதயத்தின் நினைவுகளை, நீர் அறியவும்,
இந்த
மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது.
இந்த மறைப்பொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியம். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினால் அல்ல. இப்ப நான் வந்து பாருங்க, அந்த ஞானம், அந்த சொப்பனத்துக்கு அவன் விளக்கம் கொடுக்கிறதுக்கு முன்னாலேயே அவன் தான் யாருங்கிறது அவன் கிளியரா சொல்றான். நீ இந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்தோன்னு நீ நினைப்ப, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கல வந்தா ஞானி நினைப்ப, ஆனா அது கிடையாது. விளக்கம் என்ன கொடுக்கல, கொடுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான், நான் கொடுத்த பிறகு நீ இப்படி நினைப்ப, ஆனா அது உண்மை கிடையாது. உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிறான் ஞானி என்பதனால் எனக்கு கூட இந்த அர்த்தம் தெரிஞ்சு நீ நினைச்சாதீங்க, எனக்கு அர்த்தமே சொல்லல, அதுக்கு முன்னாடி சொல்லிட்டான், அப்படி எல்லாம் கிடையாது. இதுல அவன் சொல்ற என்ன தாழ்மையான வார்த்தை பாருங்க, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும், உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும், இந்த மறைப்பொருள் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. உமக்கு இந்த காரியத்தை தெரியப்படுத்தணும் ஆண்டவர் நினைக்கிறாரு, அதனால எனக்கு இதை எனக்கு சொல்லிக் கொடுத்தாரே தவிர, நான் ஞானி என்கிறதுனால இதை எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கல. அவன் சொல்ற ரீசன் பாருங்க, அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். ரெண்டாவது, இதுக்கு காரணம், இது வெளிப்படுத்தப்பட்டதுக்கு காரணம், உமக்கு சொல்லணுன்றதுக்காக தான் எனக்கு சொன்னாரே தவிர, நான் ஞானிங்கிறதுனால எனக்கு சொல்லல. நான் சாதாரண ஆள் தான், உமக்கு சொல்றதுக்காக தான், இல்லைன்னா இது கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது, ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டேன். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது அவன் தன்னை எந்த இடத்திலையும் மேன்மைப்படுத்தல, ஆண்டவரை மட்டுமே மகிமைப்படுத்தினான். ஆண்டவர் பரலோகத்தின் தேவன், ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர். பரலோகத்தின் தேவன் உனக்கு தெரியப்படுத்த நினைக்கிறாரு, அதுக்கு தான் எனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரே தவிர, மற்றபடி இதுல எந்த ஒரு மேன்மைக்கு இடமே இல்லை. இதான் காரணம். அப்போ நம்ம வாழ்க்கையில புரியணும், என்னை கர்த்தர் நம்மளை வந்து பயன்படுத்துறாருன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா, தேவையுள்ளவங்க இருக்கிறாங்க, அதனால ஆண்டவர் என்னை பயன்படுத்துறாரு. புரியுதா? அதான் உண்மை. தேவையுள்ளவங்க இருக்கிறாங்க, ஆண்டவர் பயன்படுத்துறார். வியாதி உள்ளவன் இருக்கிறான், அதனால நம்மளை கொண்டு சுகமாக்குறாரு. கட்டப்பட்டவன் இருக்கிறான், அதனால நம்மளை ஆண்டவர் விடுதலையாக்குறார், நம்மளை கொண்டு விடுதலையாக்குறார். வசன தாகம் உள்ளவன் இருக்கிறான், அவனுக்காக இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறார். உண்மையிலே சொல்ல, ஒரு பிரசங்கியா வரும்போது வித்தியாசம் இருக்கு. ரிசீவ் பண்ற தாகம் உள்ள ஒரு கூட்டத்துக்கு பேசுறது பிரசங்கியா இருக்கு ரொம்ப ஈஸி, தெரியுமா? அனுபவத்தில் சொல்றேன். தாகம் உள்ள ஒரு கூட்டம் எதில் இருந்துச்சுன்னா பிரசங்கிக்கிறதுக்கு ஈஸி. அசம்பந்தமான ஒரு கூட்டம் எதில் வச்சுக்கிட்டு பிரசங்கமே பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. இதுல பிரசங்கியாருடைய திறமை அங்க ஒண்ணும் கிடையாது. பிரசங்கியாருக்கு அங்க பெருசா திறமைன்றது ஒண்ணும் இல்லைங்க. கேட்கறதுக்கு தாகம் உள்ளவன் அங்க இருக்கிறான். அந்த தாகம் உள்ளவனுக்கு நிமித்தம் ஆண்டவர் உங்களுக்கு கர்த்தர் ரகசியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார், பேச வைக்கிறார். எல்லாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத மந்த புத்தி உள்ள ஒரு கூட்டத்தை வச்சுட்டு பேசணும்னா ஒண்ணுமே ஓடாது, பிரசங்கமும் கிடைக்காது, பேசவும் முடியாது. அதுதான் உண்மை. இப்ப சபையில வந்து ஒரு நாலு பேர் நல்ல தாகம் உள்ளவர் இருக்கிறாங்க, அதனால கர்த்தர் வந்து நல்ல வார்த்தை கொடுத்துருவார். மொத்தமே அசம்பந்தமான கூட்டம் இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் உண்மை. புரியுது, ஆண்டவர் தான் செய்யறாரு. அதனாலதான் ஆண்டவருடைய காரியங்கள் தேவையுள்ள இடத்தில் ஆண்டவர் காரியத்தை வெளிப்படுத்துறார். தானியேல் அதுதான் இங்க சொல்ல வரான். தேவை இருக்குது இந்த இடத்துல, உமக்கு அது தெரிய வரணும்னு இருக்குது, அதனால எனக்கு இதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இதை ஒரு தேவ பிள்ளை நல்லா உணரணும். நம்ம சாதிக்கிறது ஒண்ணும் இல்லை, அந்த இடத்துல தேவையுள்ள கூட்டம் இருக்குது, அந்த தேவைக்காக ஆண்டவர் செய்கிறார். புரியுதான் ரீசன். அதுதான் இதுல நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு நம்மளை பண்றா, நான் என்னால முடியாத ஒண்ணும் கிடையாது, நம்ம சேலஞ்ச் பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது, அது ஒண்ணுமே கிடையாது. ஆகையினாலே தேவ பிள்ளைகள் ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொரு நன்மைகளுக்கு ஆண்டவரை முதலாவது மகிமைப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தம்பி உட்கார, விட்டுரு, ரெக்கார்டாவதா இல்லையா, விட்டுரு, அதை பத்தி நீட்டு சொல்லி வசனத்தை கேடு. அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவர் வந்து மகிமைப்படுத்துறார், ஆண்டவர் நமக்கு வந்து மேன்மையை கொடுக்கிறார், ஆண்டவர் நமக்கு எல்லா விதமான காரியத்தையும் புகழ்ச்சி பெருமையை கொடுக்கிறார். அப்படி வரும்பொழுது அந்த காரியத்திற்கு நம்ம உடனே கர்த்தருக்கு மகிமை செலுத்துவதற்கு நம்ம கவனமா இருக்கணும், உடனே நம்ம ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும். ரெண்டாவது, தேவை இருக்கிறது நிமித்தம் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறார், அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிட்டு நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நின்னோம்னா என்னைக்குமே நம்ம இடறி விடவே மாட்டோம், என்னைக்குமே நம்ம இடறி விட மாட்டோம். மகிமை ஒண்ணுதான், அது ஒன்னு ஆண்டவருக்கு, இல்லைன்னா நமக்கு. யாருக்கு கொடுக்கிறோமோ அதை வச்சுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆமேன். அதான் தலைப்புல பார்த்தோம், சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவங்க தங்களுக்கு மேன்மை எடுக்கிறாங்க, அதனால அவங்க முறிஞ்சு விழுந்தாங்க. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை, கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம், அதனால நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இதுதான் காரியம். அதனால நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியம், என்ன வந்தாலும் என்ன சூழலில் ஆண்டவரையே மகிமைப்படுத்துங்கள். நீங்க எழுந்து நிமிர்ந்து நிற்பீங்க. வருகிற வருஷம் நிமிர்ந்து நிற்கிற வருஷமா இருக்கும், நிமிர்ந்து நிற்கிற வருஷமா இருக்கும். நம்மளை மகிமைப்படுத்த நம்மளை பெருசா நம்ம நினைச்சோம்னா முறிஞ்சு விழுந்துருவோம். அதனால நம்ம நிமிர்ந்து நிற்கிறதற்காக ஆண்டவரையே மகிமைப்படுத்தி 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 வாழுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தேங்க்யூ ஜீசஸ். சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவ பிள்ளைகள், நாம் மேன்மை பாராட்டி விழுந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் ஞானிகளை தெரிந்து கொள்ளாமல் பைத்தியமான நம்மை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை தெரிந்து கொள்ளாமல் பலவீனமான நம்மை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். தேவ பிள்ளைகளே, நம்ம மேன்மை பாராட்டி விழுந்து போகக்கூடாது என்கிறதில் ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் பாருங்க. அவர் நம்மை தெரிந்து கொண்டதே நம்ம வீழ்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்கிற ஒரு கூட்டத்தையே அவர் தெரிந்து கொள்ளுகிறார். இப்படி இருக்க பைத்தியமான நாம் ஞானிகள் என்று சொல்லி நம்மளை நினைச்சா அது எவ்வளவு பெரிய ஒரு மதிகேடான காரியம். பைத்தியமான நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்ற உண்மையை மறந்து நாம் ஞானிகள் என்று சொல்லி நம்மளை நாம் நினைப்போமானால் அது எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனம் என்பதை நாம் உணரணும். தெய்வ பிள்ளைகள், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை கனப்படுத்தணும், ஆண்டவரை உயர்த்தணும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திற்கும் ஆண்டவரையே மகிமைப்படுத்தணும். எந்த நிலைமையிலிருந்து நாம் வந்திருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. ஒவ்வொரு ஜெபத்திற்கு பதில் வரும்பொழுது ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த, ஒன்று ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம், இல்லாவிட்டால் நமக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். ரெண்டுல ஒன்றுதான் நடக்கும். ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறவன் தனக்கு எடுக்க மாட்டான், தனக்கு எடுக்கிறவன் ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டான். இதுதான் நடக்கிறது, இதுதான் நடக்கிறது, இதுதான் நடக்குது. ஓ தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எழுந்து நிமிர்ந்து நிற்கணும், எழுந்து நிமிர்ந்து நிற்கணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். எழுந்து நிமிர்ந்து நிற்கணும், நம்ம முறிந்து விழக்கூடாது. அதனால் இந்த நாளிலிருந்து ஆண்டவருக்கு கவனமாய் மகிமையை செலுத்துங்கள். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா புகழ்ச்சிகள், மேன்மைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தான் காரணம், ஆண்டவர் தான் காரணம். அவருக்கே கனமகிமை துதிகளை ஏறிடுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி அப்பா. இந்த உன்னதமான ரகசியத்தை, நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு உன்னதமான ரகசியத்தை எங்களுக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, நாங்கள் முறிந்து போகாதபடி எங்களுக்கு எச்சரிப்புண்டாக இந்த வார்த்தைகளை எங்களுக்கு அறிவித்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. பெருமையடைந்து வீழ்ச்சி அடைந்த அந்த லூசிபர் எங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. பெருமையினால் வீழ்ந்து போன எத்தனையோ நபர்கள் எங்களுக்கு பெரிய எச்சரிப்பு. தகப்பனே, அந்த வலைகளிலே நாங்கள் விழுந்து போகாதபடி மனத்தாழ்மையை தரித்துக் கொண்டு உமக்கு மகிமை செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம், மகிமைப்படுங்க. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா